السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்சம் உள்பள்ளிக்கு வாங்களேன். வெளிப்பள்ளியில் உள்ளவங்க கொஞ்சம் முன்னால வாங்க, உள்பள்ளிக்கு வாங்க. தயவு செய்து கொஞ்சம் முன்னால வாங்க. பின்னால் உள்ள சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால வாங்க. எவ்வளவு முன்னால நீங்க இமாமுக்கு நெருக்கமாக இருக்க இருக்க நன்மைகளும் அதிகம். சின்ன பிள்ளைகள் வந்தா அவர்களை நாங்க பின்னுக்கு போங்கன்னு சொல்ல இயலாது. ஆனா ஹதீஸ்ல வருது, லியலியனி உலுல் அஹ்லாமி மின்கும் வன்னுஹா. இமாமுக்கு பின்னால் இருக்கிறவங்க நல்ல புத்திசாலிகள், மார்க்க விஷயத்தை தெரிந்தவர்கள் இமாமுக்கு நேரா பின்னால் இருக்கணும். ஏன் திடீரென்று இமாமுடைய உதூ முறிந்து விட்டது என்றால், இமாம் அவசரமா உதூ செய்ய சென்று விட்டால் இமாமுக்கு பின்னால் உள்ளவர் தான் இமாமத் செய்யணும். அதனால தான் அடிக்கடி சில நேரம் தொழுகிற நேரத்துல சொல்லுவாங்க, பெரியவர்கள் முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி. நாங்க பார்க்கிறோம் இங்க நிறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், அவர்களுடைய உற்சாகம் அதை நாங்க வரவேற்கணும். மறுமுனையில பெரியவர்கள் முன்னால் இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றார், யாரு என் பக்கம் நெருங்கி வருவாங்களோ அவர்களை நான் நெருக்கி வைப்பேன், யாரு தூரமாக இருப்பாங்களோ அவங்களை நான் தூரமாக்கி வைப்பேன். எங்கட நம்முடைய மார்க்கத்துடைய ஒரு குணம் தான் நல்ல விஷயங்கள்ல முன்னோக்கி வரணும், ஆசையோடு இருக்கணும், ஆர்வத்தோடு இருக்கணும். யாருக்காவது தங்கடம் இருந்தா பிரச்சனை இல்லை, அவர்கள் கொஞ்சம் சாய்ந்திருக்கணும், அமர்ந்திருக்கணும், அதுல ஆட்சேபனை இல்லை. தங்கடம் இல்லாதவர்கள் இருந்த இயன்ற அளவுக்கு முன்னால இருந்தோம் என்றா தான் இமாமோட நெருங்க நெருங்க முன்சப்புகள் உள்ள அந்த நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளோம். அதற்கெல்லாம் தௌஃபீக் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. وقال النبي صلى الله عليه وسلم من ظلم معاهدا أو انسقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்மீனிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிக முக்கியமான மூன்று வாழ்க்கைகளை வைத்திருக்கிறான். ஒன்று மிக சிறிய குறுகிய உலகத்துடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் உள்ள மூன்றாவதும் இறுதியுமான வாழ்க்கை ஆகராவுடைய வாழ்க்கை. உலகத்துடைய கபருடைய இந்த இரண்டு வாழ்க்கைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆல முற்றுப்புள்ளி வைத்து விடுவான். ஆனால் ஆகிராவுடைய அந்த வாழ்க்கைக்கு முடிவு முற்றுப்புள்ளி இல்லவே இல்லை. அது நிரந்தரமான வாழ்க்கை. அது சுவர்க்க வாழ்க்கையாக இருந்தாலும் நிரந்தரம், நரக வாழ்க்கையாக இருந்தாலும் நிரந்தரம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இன்பத்தையும் துன்பத்தையும் சந்தோஷத்தையும் கவலையையும் இணைத்தே படைத்திருக்கிறான். இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மனிதனாக பிறந்த அத்துணை பேர்களுக்கும் உள்ள அல்லாஹுடைய பொதுவான ஒரு நியதி. யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஏழைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உலகத்தில் அவர் அவர்களுக்கு ஒவ்வொரு வகையான சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஏனென்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சோதனையுடைய இடம் என்றால் அது மிகையாக ஆகாது. ஆனால் அந்த சோதனைகள் நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரு, பிரதேசத்திற்கு பிரதேசம் வித்தியாசப்படும். உலகத்தில் சோதனைகளே இல்ல, கஷ்டங்களே இல்ல, பிரச்சனைகளே இல்ல. உலகம் நாம் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்றால் சுவர்க்கத்துடைய வாழ்க்கைக்கும் உலகத்துடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டான், அஹஸிபன் நாசு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா, நாம் ஆமன்னா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களை நாம் அப்படியே விட்டுவிட்டு விடுவோம். அவர்களுக்கு எந்த வகையான சோதனைகளும் இல்லாமல், எந்த வகையான சிரமங்களும் இல்லாமல் அவர்களை நாம் விட்டுவிடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுப்பான். குர்ஆன் கூறுகின்றான், நாம் நன்மையை கொண்டும் சோதிப்போம், கெடுதியை கொண்டும் சோதிப்போம். சிலர் நினைப்பார்கள் வறுமை வந்துவிட்டது என்றால் சோதனை, செல்வம் வந்துவிட்டது என்றால் அது மிகப்பெரிய சோதனை. உலகத்தில் எத்தனையோ பேர்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான் செல்வத்தின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக, அதிகாரங்களின் மூலமாக. நாம் நினைத்துவிடக் கூடாது வறுமை மாத்திரம்தான் சோதனை, கஷ்டம் மாத்திரம் தான் சோதனை, நோய் மாத்திரம் தான் சோதனை. அல்லாஹுடைய சோதனை இரண்டு விதமானது, நல்லதை கொண்டும் சோதிப்பான், கெட்டதை கொண்டும் சோதிப்பான். குர்ஆன்ல கூறுகின்றான், உங்களுடைய பொருள்களிலேயும் நாம் சோதிப்போம், உங்களுடைய உயிர்களிலேயும் நாம் சோதிப்போம். அது மாத்திரமல்ல, நீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாகவும், ஷிர்க்கு வைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களின் மூலமாகவும் எத்தனையோ வகையான நோவினைகளை செவிமடுப்பீர்கள். எத்தனையோ உங்களுக்கு விரும்பத்தகாத பல வார்த்தைகளை நீங்கள் செவிமடிப்பீர்கள், கேள்விப்படுவீர்கள். இதுவும் அந்த சோதனைகளில் உள்ளது. சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நேரத்திலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடத்தீர்கள் என்றால் உங்களுடைய முடிவு நல்லதாக அமையும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஈமான் இல்லாதவர்கள், தீன் இல்லாதவர்கள், அவர்களால சோதனையை தாங்க முடியாது. கொஞ்சம் ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால உலகத்தில் பெரும் பெரும் செல்வந்தர்களில் ஒரு சிலர் சூசைட் பண்ணினாங்க. ஏன், அவர்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய லொஸ், வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை வரவேற்கவில்லை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, சோதனைகள் வருகின்றது. அதை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் இஸ்லாமியர்களை சோதிப்பதற்காக. அவர்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்களா, தீனில் உறுதியாக இருக்கின்றார்களா? நபிமார்களுக்கு வராத சோதனையா, ரசூல்மார்களுக்கு வராத சோதனையா, நபியவர்களுக்கு மக்காவில கொடுக்கப்படாத துன்பங்களா, துயரங்களா? நபி அவர்களுடைய சபையில மஜ்லிஸ்ல நேரடியா யூதர்கள் வந்து நபியுடைய முகத்துக்கு முன்னால சொல்லுவாங்க, அஸ்ஸாமு அலைக்கும். எவ்வளவு தைரியம்! அஸ்ஸாமு அலைக்கும் உண்டா, உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக. நபி அவர்களும் அந்த நேரத்திலும் அலைக்கும், அதுவே உங்களுக்கும் உண்டாவதாக. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திரை மறைவுக்கு பின்னால் இருந்தவர்களால சகித்துக் கொள்ள முடியல. அலைக்கும் சாபு வல்லானா, உங்களுக்குத்தான் நாசம், உங்களுக்குத்தான் கேடு, உங்களுக்குத்தான் சாபம் உண்டாகட்டும். அப்பொழுதும் நபி அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா அலைக்கு பிர்ரிஸ்க், ஆயிஷா நீங்க மிருதுவ கையாளுங்க, நீங்க சொத்த கையாளுங்க, ஏன் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை கூறுகின்றீர்கள்? கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் சொன்னதை நீங்க கேட்கலையா? நபியவங்க கேட்டாங்க ஆயிஷாட்ட, அலம் தஸ்மை மா குல்து, நான் சொன்னதை நீங்க கேட்கலையா? அவர்கள் உங்களுக்கு சாபம் உண்டாவதாக சொன்னார்கள், ஆனால் நான் வாலைக்கும் என்று மாத்திரம் சொன்னேன். நீங்க எதை சொன்னீங்களோ அது உண்டாகட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரியும், அவர்கள் எனக்கு துஆ செய்தால் கபூல் ஆகாது, ஆனால் நான் அவர்களுக்கு ஏதாவது சொல்லிவிட்டால் கபூல் ஆகும், உங்களுக்கு தெரியாதா? எதை சொல்ல வருகிறோம் என்றால், நபியுடைய முகத்துக்கு முன்னால வந்து எவ்வளவு தைரியமா துணிச்சல் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அதனால தான் நபி அவர்கள் சொல்வார்கள், லக்கது ஊதீது ஃபில்லா வமா யுஉதா அஹதுன், உலகத்தில் நான் நோவினை கொடுக்கப்பட்ட மாதிரி வேறு யாரும் நோவினை கொடுக்கப்படல. வலக்கது ஹித்து ஃபில்லா வமா யுகாஃபு அஹதுன், நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்களை நாங்கள் கொலை செய்வோம், உங்களை நாங்கள் நாடு கடத்துவோம், உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைப்போம் என்றெல்லாம் நபியவர்களை பயமுறுத்தல்லையா, நபித்தோழர்களை பயமுறுத்தல்லையா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன் சமீப காலங்களில் பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு வகையான சோதனையா, உணவு இல்லாமல் சோதனை, உடை இல்லாமல் சோதனை, இடம் இல்லாமல் சோதனை, அவர்களை எதிர்ப்பதற்குரிய ஆயுதங்கள் கூட இல்லை, இவர்களுடைய கைகளில் வெறும் கற்கள் மாத்திரம்தான், சோதனைகள் இல்லாமல் இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது, நாங்கள் நிராசையாகிவிடக்கூடாது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, சமீப காலத்தில் நம்முடைய இலங்கை நாட்டில் ஏற்பட்டிருப்பதும் இதே போன்ற ஒன்று தான். ஆனால் இந்த நேரத்தில் நாம் ரொம்பவும் கவனமாக நடந்து கொள்ளணும், ரொம்பவும் தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். முதலாவது நம்முடைய சில விடயங்கள் சமீப காலத்தில் நாம் பார்க்கலாம். நம்முடைய மஸ்ஜிதுகளை பற்றி, நம்முடைய மதரசாக்களை பற்றி, நம்முடைய இஸ்லாமியர்களுடைய வருமானங்களை பற்றி, அல்லது நம்முடைய ஹலால் சம்பந்தத்தை பற்றி இந்த அளவுக்கு அவர்கள் விரிவாக பேசுவதற்குரிய காரணம் என்ன? அவர்களுக்கு இந்த புள்ளி விவரம் கிடைத்தது எதனாலாண்டா? நம்முடைய சமூகத்திலே உள்ள ஒரு சில சுயநலவாதிகளின் மூலமாக. இல்லாட்டி அவங்களுக்கு இந்த மெசேஜ் எப்படி போறது? வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு பணம் வருது, வெளிநாட்டுடைய இவ்வளவு பணங்களால இத்தனை மஸ்ஜிதுகள் இலங்கையில கட்டப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு இந்த சமீப காலத்துல நாங்க ஓதுற ஐந்து ஐங்கால தொழுகையில எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லி ஓதுற குழுத்த கூட மேலிடத்திற்கு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பதுவா செய்யறாங்கன்னு சொல்லி. இல்லாட்டி அவங்க பள்ளிகளுக்கு வந்து பார்த்தாங்களா, குணூத்து ஓதுற அவங்களுக்கு குணூத்து சிகப்பா கருப்பா தெரியுமா உங்களுக்கு? மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதுல முதலாவது என்ன, எங்கட இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்ல, எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் இல்ல. யாரும் எந்த கருத்திலும் இருக்கலாம், கருத்து வேறுபாடு அது நேற்று முன்னாத்து ஏற்பட்டது ஒன்றதல்ல, அது அன்று முதல் இன்று வரைக்கும் இருக்கும். ஆனால் கருத்து வேறுபாட்டை காரணமாக வைத்து நாம் எங்களை காட்டிக் கொடுக்க கூடாது. இயக்கங்களாக இருக்கலாம், தரிகாக்களாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், யாரு எந்த இஸ்லாமிய இயக்கமாக இருந்தாலும் சரி, அவைகளை அவர்களுக்கு மத்தியிலே வைத்துக் கொண்டு உலகளாவிய அல்லது நாடளாவிய ரீதியில் முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் அத்துணை பேர்களும் ஒரே அணியிலே நிற்க வேண்டும். நாங்கள் 20 லட்சம், அவர்களுடைய கணக்கு படித்தான் 20 லட்சம், செலவேல அதை விட கூடுதலாக இருக்கலாம். நாங்கள் அத்துணை பேர்களும் ஒரே கருத்தில் இருந்தோம் என்றால் அவர்கள் அவர்களுடைய முயற்சியில் பின்வாங்கி விடுவார்கள்.
ஆனால் ஏன் அவர்கள் இன்னும் முன்னே செல்கின்றார்கள்? நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் அவர்களுக்கு உந்து சக்தியாக விளங்குகின்றார்கள். நாம் போடுற திட்டம், நாம் செய்யக்கூடிய மசூராக்கள், நம்முடைய ஆலோசனைகள், நாம் எடுக்கிற முடிவுகள் எந்த அளவுக்குண்டா நாட்டை இஸ்லாமிய மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதற்கு முன்னால அவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகின்றது. இந்த அளவுக்கு நம்முடைய சமூகத்திலும் ஒரு சிலர்கள் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஒற்றுமையாக இருந்தால்தான் அல்லாஹுடைய உதவி. நபி அவர்கள் முதலாவது மக்காவிலே வந்து செய்த ஆகப்பெரிய முயற்சி என்ன? அவர்கள் குலம் ரீதியாக, இன ரீதியாக, நிறம் ரீதியாக, கோத்திரம் ரீதியாக எத்தனையோ வகை வகையான அடிப்படையில் பிரிந்து வாழ்ந்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முதலாவது செய்த வேலை என்ன? அவர்கள் அத்துணை பேர்களையும் ஒரே இடத்திலே அமர்த்தினார்கள், ஒரே சஃபிலே நிலைநிறுத்தினார்கள், ஒரே போர் முனையிலே, ஒரே அணிவகுப்பிலே நிலைநிறுத்தினார்கள். ஹஜரத் பிலால், அவர் எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர், அவர் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர், அவர் கருப்பர், அவர் அடிமை. சல்மான் பாரிஸிலிருந்து வந்தவர், சுஹைப் ரோமாபூரிலிருந்து வந்தவர். நபி அவர்கள் பிரதேசவாதத்தை, நபி அவர்கள் நிறவாதத்தை, நபி அவர்கள் இனவாதத்தை தூண்டாமல் அவைகள் அத்துணைகளையும் இல்லாமலாக்கி பிலால பாராட்டுவாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, பிலால் நீங்க என்ன அமல் செய்தீங்க? நான் மிஅராஜுக்கு போன நேரத்துல உங்களை நான் கண்டேன். சொர்க்கத்துல நீங்க எனக்கு பின்னால் நடந்து வரக்கூடிய செருப்பு சத்தத்தை நான் கேட்டேன். ஹதரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி அவர்கள் உயர்த்தினார்கள். ஹதரத் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்கள் என்றால் சொல்வாங்க, சல்மானு மின்னா மின் அஹலில் பைத். சல்மான் எங்களுடைய அகலு பைத்தை சேர்ந்தவர். உண்மையில் அகலு பைத்தை சேர முடியாது. அவர் ஈரானிலிருந்து வந்தவர். ஆனால் நபி அவர்கள் அதில் சல்மானை எந்த அளவுக்கு நெருக்கினார்கள் என்றால் சல்மானு மின்னா மின் அகலில் பைத்தி என்றார்கள். ரோமாபுரியிலிருந்து வந்த சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு உண்மையான ஈமான் அமலுடன் இருந்தார். சில நேரங்களில் மஸ்ஜித் நபவியுடைய இமாமாக அவரை ஆக்கினார்கள். நபி அவர்கள் செய்த வேலை மிகப்பெரிய முதலாவது வேலை என்ன? அந்த பிரிந்திருந்த மக்கள் அத்துணை பேர்களையும் ஒன்றுபடுத்தினாங்க. நபி அவர்கள் துஆ கேட்கும் பொழுதும் உம்மத்திற்காக வேண்டி சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக துஆ செய்தார்களே தவிர யாரையும் தனிப்பா தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு துஆ செய்யல. அல்லாஹும் மன்சூர் உம்மத முஹம்மத், அல்லாஹும் மன்சூர் உம்மத முஹம்மத், யா அல்லாஹ் இந்த முஹம்மதுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய். நபி அவர்கள் உம்மத்தை பொதுவாக பார்த்தார்கள். அல்லாஹுடைய உதவியும் வந்தது. அபிஷரியா உம்மத முஹம்மத், அபிஷரியா உம்மத முஹம்மத். முஹம்மதுடைய உம்மத்தினர்களே, நீங்க நன்மாராயம் பெறுங்க, நீங்க சுபசோபனம் பெறுங்க. இதோ உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்து விட்டது. துஆ செய்தார்கள் உம்மத்திற்காக, உதவியும் உம்மத்திற்காக வேண்டி வந்தது. முதலாவது இன்றைக்கு நாங்க முஸ்லிம்களுக்காக இந்த நாட்டிலே வாழக்கூடிய கலிமா சொன்ன அத்துணை பேர்களுக்காக அத்துணை பேர்களையும் நாங்க சேர்க்கணும். கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், எனக்கும் அவருக்கும் மத்தியில கருத்து வித்தியாசமாக இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிக்கணும். சில நேரங்களை நாங்க பார்க்கலாம், எங்களோடு வியாபாரம் செய்யக்கூடிய மாற்று மதத்தவர்களில் உள்ள ஒருவன் எங்கள்கிட்ட வருகின்றான். அவனோட வியாபார சம்பந்தம் இருக்குது. அவனோட எவ்வளவு நாங்க அன்பாக பண்பாக இரக்கமாக பேசுகிறோம், அவரை உட்கார வைக்கிறோம், அவருக்கு தேநீர் வாங்கி கொடுக்கிறோம், அவரை வீட்டில் கூட்டிக் கொண்டு போறோம். ஆனால் வேறு கருத்துள்ள, மாற்று கருத்துள்ள ஒரு கலிமா சொன்ன இஸ்லாமிய சகோதரரை கண்டா அந்த காஃபிரை விட மோசமானவனாக அவனை பார்ப்பதும் இல்லை, அவனோட சிரிப்பதும் இல்லை, அவருக்கு கண்டால் சலாம் சொல்வதும் இல்லை, அவர் வேறு யாரோ ஒரு ஜாதியை போன்று பார்க்கக்கூடியவர்களும் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் மன்னிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். கருத்து வேறுபாடுகள் எந்த அளவு கண்ட ஹதரத் அலி, ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுண்டா, அதனுடைய பிரதிபலன் தான் அந்த சிஃபீன் என்ற யுத்தமே நடந்தது. மிக மிக பயங்கரமான இஸ்லாமிய சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான யுத்தம் அந்த சிஃபீனுடைய யுத்தம். அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதை ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவ அரசர் மதீனாவை தாக்குவதற்கு முற்பட்ட பொழுது ஹதரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அந்த அரசருக்கு லெட்டர் எழுதினாரு. இந்த பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபட்டு கொண்டிருப்பத நீங்க சாதகமாக பயன்படுத்தி எங்களை கருத்து வேறுபாட்டுல நீங்க குளிர்காய நினைத்து நீங்க மதீனாவை கைப்பற்ற நீங்க படையெடுத்து வந்தீர்கள் என்றால் ஹதரத் அலியுடைய படையுடைய முன் சப்புல இருந்து முதலாவது நான் தான் உங்களை தாக்கக்கூடியவனாக இருப்பேன். ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. ஒரே ஒரு லெட்டர் எழுதுகின்றார். அந்த லெட்டரை பார்த்து அந்த கிறிஸ்தவ அரசன் பின்வாங்கி படுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு பயங்கரமான காலகட்டம். எங்களுக்கு எதிராக வெறும் ஒரே ஒரு இஷூ மாத்திரமல்ல, எத்தனையோ விடயங்களை அவர்கள் வைத்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, எப்படியாவது முஸ்லீம்களை நசுக்கணும், முஸ்லீம்களை ஓரம் கட்டணும், அவர்களை முன்னேற்றமடைய விடக்கூடாது என்ற திட்டம் தீட்டி பெரும்பான்மை சமூகம் எல்லோரும் அல்ல, ஒரு சிலர்கள் ஏதோ ஒவ்வொரு பெயர்களை வைத்து முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முதலாவது நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். நாங்க எல்லாரும் ஒரே கருத்துல இருக்கணும். சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹலாலுடைய பிரச்சனை, இதை ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஏன் இதை நாங்க விட்டு கொடுத்து விடுவோம், இது இல்லாட்டி பரவாயில்லையா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது ஹலால் என்றா நாங்க விளங்கணும். குர்ஆன்ல உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் என்ன கூறுகின்றான், யா அய்யுஹ ருசுல் குலூ மினத் தய்யிபாத், ரசூல்மார்களே நீங்க நல்லவைகளை சாப்பிடுங்க, நீங்க சுத்தமானவைகளை சாப்பிடுங்க. முழு உலகத்தில் உள்ள கலிமா சொன்னவர்களை பார்த்து கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு உணவாக தந்ததிலிருந்து நீங்க நல்லவைகளை சாப்பிடுங்க. அதற்கு பின்னால முழு உலக மக்களை பார்த்து கூவி அழைக்குகின்றான், யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. முழு மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க பூமியில சுத்தமானவைகளை நல்லவைகளை சாப்பிடுங்கள். முதலாவது நாங்க விளங்கணும், ஹலால் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, முழு உலகத்திலே உள்ள அனைத்து மக்களையும் பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், தூய்மையானவைகளை சாப்பிடுங்க, நல்லவைகளை சாப்பிடுங்க, உண்மையானவைகள் அசுத்தமானவைகளை சாப்பிடாதீங்க, நஜீசானவைகளை சாப்பிடாதீங்க. வெறும் உணவு மாத்திரமல்ல ஹலால், நாங்க நல்ல ஒரு விடயத்தை விளங்கணும். உணவுல மட்டும் ஹலால் இருந்தா பரவாயில்லை, உடையில ஹலால் இல்லையா, ஆபரணத்துல ஹலால் இல்லையா, ஆண்கள் பட்டுடுப்பது ஹராம், ஆண்கள் தங்கம் ஆபரணம் அணிகின்றது ஹராம், ஆண்கள் வெள்ளி மோதிரத்தை தவிர அவர்கள் கையில வெள்ளி செயின் கழுத்துல வெள்ளி செயின் போடுறது ஹராம். ஆண்களுக்கு வெறும் ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் போட்டுக் கொள்ளலாம், ஆண்கள் ஆபரணம் அணியேலா, ஆண்கள் பட்டாடை உடுக்கேலா. உடுப்பிலையும் ஹலால் ஹராம் இருக்குது, உணவிலேயும் ஹராம் ஹலால் இருக்குது, பேச்சில ஹலால் ஹராம் இல்லையா, பொய் பேசுறது ஹராம் இல்லையா, ரீபத் பேசுறது ஹராம் இல்லையா, படிந்தூர் சுமத்துறது ஹராம் இல்லையா. நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த ஹலால் எங்களுடன் கலந்தது, எங்களுடைய இரத்தத்துடன் கலந்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் சமீப காலத்துல இந்த ஹலாலை பற்றி இந்த அளவுக்கு ரிசெக்ட் பண்ண வேண்டிய என்ன தேவை வந்துருச்சுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம், வீட்டில் ஒரு கோழி அறுக்கணும்டா, அதை நேரா மஸ்ஜித் கடிச்சு கூட போவாரு, அந்த பள்ளியில மோதினாற்ற கொடுப்பாங்க, அவர் அறுத்து கொடுப்பாரு, அதை கொண்டு வந்து நாங்க சமைப்போம். ஒரு காலம் அப்படி இருந்தது, அந்த மில்க் பவுடர் கூட அந்த காலத்தில் இல்ல, ஃப்ரெஷ் பால் தான் இருந்தது. எல்லா வீட்டையும் காலையில பாலை வாங்குவாங்க, உடனடியா சூடாக்குவாங்க, மாலை வரைக்கும் வைத்துக் கொள்வாங்க. ஆனால் காலம் மாற 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 இந்த மக்களுடைய தேவை அதிகமாகுவது, இப்பொழுது கோழியுடைய புழக்கம் அதிகமாகின்றது, பவுடர் பாலுடைய புழக்கம் அதிகமாகின்றது. இப்பொழுது என்ன செய்யணும், அதே மாதிரி நூற்றுக்கணக்கான உணவு பண்டங்கள் அதை மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த உணவு பதார்த்தங்களை பாதுகாப்பாக வைக்கணும். பல நாட்களுக்கு கெட்டு போகாமல் வைக்கணும் என்பதற்காக இப்பொழுது ஹராமான சில பொருட்களை அதனுடன் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பண்டியுடைய கொழுப்பாக இருக்கலாம், பண்டியனுடைய தோலாக இருக்கலாம், அல்லது பண்டியுடைய முடியாக இருக்கலாம், அல்லது லாட் போன்றவைகளாக இருக்கலாம், அல்லது அதே போன்ற இன்னும் ஹராமான எத்தனையோ விடயங்களை அதன் அதிலே செலுத்துவதன் மூலமாக அந்த பொருளிலே ஷைனிங் வருகின்றது, அந்த பொருளிலே பாதுகாப்பு வருகின்றது, அல்லது அந்த பொருள் கட்டியாகின்றது, அல்லது அந்த பொருள் ரொம்ப நாளைக்கு அது கெட்டுவிடாமல் இருக்குகின்றது. அதனால தான் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது இஸ்லாமியர்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்க ஹலால சாப்பிட்டோங்க, அதனால மார்க்கெட்ல எதை வாங்கினாலும் அதனுடைய இன்கிரீடியன்ஸிய பார்க்கணும், அதிலே எதன் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பதார்த்தங்களுடைய உண்மை நிலைகளை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்த நேரத்துல தான் இதில் இது கலக்கப்பட்டிருக்குது, இதில் இந்த கலவன் கலக்கப்பட்டிருக்குது, இதில் இந்த ஒயின் கலக்கப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த நேரத்துல தான் சொன்னாங்க, இந்த கலவன் உள்ளதெல்லாம் ஹராம், இந்த கலவன் உள்ளதெல்லாம் ஹலால். முஸ்லிம்கள் பெரிய திண்டாட்டத்தில் இருந்தாங்க, நாங்க எதை சாப்பிடுறது எதை விட்டுறது என்று தெரியாது. அதனால தான் அகில இலங்கை ஜமியத்தில் உள்ளமா ஹலால் என்ற ஒன்றை இலகுவாக முஸ்லிம்கள் எல்லோரும் இதுல ஹலாலானதை சாப்பிடணும், ஹராமிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்பதற்காக ஒரு லோகோவை அறிமுகம் செய்து அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய கிருபையிலே நடந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் சமீப காலத்தில் ஏற்பட்ட இது ஒரு வகையான எங்களுக்கு எதிராக தீர்க்கப்பட்ட சதி, எங்களுக்கு எதிராக தீர்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். அந்த திட்டத்திலிருந்து நாங்கள் எங்களையும் பாதுகாக்கணும், இஸ்லாமியர்களையும் பாதுகாக்கணும், அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் பாதுகாக்கணும். எத்தனையோ முறை அந்த அரசாங்க தரப்பில் உள்ள பல மச்சத்தார்களுடன் பேசி இறுதியில தான் வேற வழி இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஹலால் சர்டிபிகேஷன், அதாவது ஹலாலுக்கு கொடுக்கக்கூடிய அத்தாட்சி பத்திரம், அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை, தொடர்ந்து ஹலால் சபை அது இயங்கிக் கொண்டே இருக்கும், ஹலால் சர்டிபிகேட் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் சின்ன ஒரு சேஞ்சஸ் என்ன, ஆரம்பத்தில் ஹலால் லோகோ, ஹலால் சர்டிபிகேட் எடுத்தவர்கள் அவர்களுடைய பதார்த்தங்களில் ஹலால் லோகோவை கட்டாயம் அடிக்கணும் என்று ஆரம்பத்தில் சொல்லி இருந்தோம். நான் இந்த பெரும்பான்மை சமூகத்தார்களுடைய அழுத்தம், எத்தனையோ புறத்தலால வந்த அந்த அழுத்தம் வேற வழியே இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க நல்லா கவனிக்கணும். இந்த நாட்டில் நாங்க 8, 10, 12 வீதம், ஒரு ஊர்ல ஒரு மஹல்லால் உள்ளவங்க சும்மா கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க, ஏதாவது வரட்டும் பார்க்கலாம் என்று. ஆனால் விஷயம் வரும்போது யாரு முன்னால போறது, அதை யாரு சமாளிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில கூட அங்க முஹம்மதும் ரசூலுல்லாஹ் எழுதப்படுகின்றது. சுஹைல் இப்னு அம்ரு சொன்னாரு, ரசூலுல்லாண்டு எழுதேலாது, ரசூலுல்லாண்டு எழுதினா இந்த ஒப்பந்தமே தேவையில்லை, நீங்க ரசூலுல்லாவை விட்டுங்க, முஹம்மது இப்னு அப்துல்லாண்டு எழுதுங்க. எத்தனையோ சஹாபாக்க சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லா, ரசூலுல்லாவை வெட்டேலா, ரசூலுல்லாவை அழிச்சேலா. நபியவங்க சொன்னாங்க, பரவாயில்லை வெட்டி போடுங்க, அழிச்சு போடுங்க, ரசூலுல்லான்ற வார்த்தை அழிக்கப்படுது. அங்க முஹம்மது இப்னு அப்துல்லாண்டு எழுதப்படுகின்றது. நபி அவர்கள் கூட சில நிலைமைகளை கண்காணித்து தூர நோக்குடன், பரவாயில்ல ரசூலுல்லாவை வெட்டி போடுங்க, முஹம்மது இப்னு அப்துல்லாண்டு எழுதுவதற்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் ஹலால் லோகவுடைய விடயத்துல அது முட்டாக அகற்றப்படல, அதுல ஒரு இஃப்தியார், அதுல ஒரு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கு விருப்பமோ லோகோவை அடிக்கலாம், யாருக்கு விருப்பம் இல்லையோ அவர்கள் லோகோவை அடிக்காமல் விடலாம். ஆனால் ஹலால் அந்த அட்டாட்சிப்படுத்தக்கூடிய அந்த சபை அல்லது சர்டிபிகேஷன் கொடுக்கக்கூடிய சபை அவர்களுடைய அறுக்கக்கூடிய இடங்களுக்கு போய் கண்காணித்தல், அந்த புஷ் பண்ணுதல், அந்த பொருட்களை பார்வையிடுதல், அது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் செய்யப்படல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த ஹலால் ஒன்றை மட்டும் இவங்க வைத்துக் கொண்டு அவர்களுடைய முயற்சிய அவர்களுடைய திட்டத்தை நகர்த்தல்ல, இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இருக்கும். ஆனால் நாங்க ஒவ்வொரு காலத்திலையும் நடக்கும். சில நேரங்கள்ல நான் சொல்வதை யாரும் தவறா நினைச்சிடாதீங்க, சில வேலைகள்ல எங்களால தவறு நடக்குது. உதாரணமா ஒரு SMS வருது, அந்த SMS அனுப்பினது யாரோ தெரியா, உடனடியா அந்த SMS யாரு எவருன்னு பார்க்காம நாங்களே ஃபார்வர்ட் பண்றது, அது எங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும். இந்த அளவுக்கு நான் இங்க சமீபத்துல சொல்ல வேண்டிய வாரதனால சொல்றேன். அந்த ரிசானா நஃபியக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த சவுதி அரசாங்கத்தால முடிவு செய்தாங்க. அது அந்த நாட்டை அதனுடைய பத்தி சமீப காலத்துல அதனுடைய பிரஸ்தாபங்கள் செய்யப்பட்டது. எதை சொல்ல வாரேன் என்று சொன்னா, அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு SMS அந்த இறந்த குழந்தையுடைய தந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. ரிசானா நஃபீக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு விட்டது, வெகு விரைவில் அவள் வெளியில் வந்து விடுவாள் என்ற ஒரு SMS அந்த குழந்தையுடைய தந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. இதனுடன் சம்பந்தப்பட்ட நேரடியான மிக முக்கியமான அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களுடைய ஒரு சகோதரர் நேரடியா நம்மிடம் சொன்னது. இப்பொழுது அந்த SMS கிடைத்தவுடன் அவர் கொதித்தெழும்புகின்றார். யார் அனுப்பின SMS? அவருக்கு யாரு மன்னிப்பு கொடுத்தது? அவர் சத்தியம் செய்து கூறுகின்றார், சவுதியுடைய மன்னர் அப்துல்லா வந்து சொன்னா கூட நான் அவளை மன்னிக்க மாட்டேன். உடனடியாக அந்த பகுதியில் உள்ள அந்த ஜெயிலுடைய மிக முக்கிய ஜெயிலோ அல்லது கோர்ட்டுடைய நீதிபதியோ யாரோ முக்கியஸ்தருக்கு அவர் செய்தியை கொடுக்கிறாரு, நீங்க அதை லேட் பண்ண கூடாது, எனக்கு SMS வந்திருக்குது, 2 நாள்ல அவளுக்குரிய தண்டனை நீங்க கொடுத்துருங்க. அதனால தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க பத்திரிகையில், 3 நாளைக்கு முன்னால வருது விடுதலை கிடைக்க போகுது, 2-3 நாள்ல அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற செய்தியை நாங்கள் படித்தோம். ஏன் இது ஒரே ஒரு SMS, தவறான SMS, தவறான மெசேஜ். அது யாருக்கு? பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய தந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. அதை பார்த்தவுடன் அவருக்கு கோபம் வருகின்றது. அதனால் அவரே சொல்றாரு, மன்னிப்புக்கு இடமே இல்லை, உடனடியாக இவளுக்கு நீங்க தண்டனையை கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், எத்தனையோ SMS வார சமீப காலத்தில் ஒரு SMS உண்டு, 2034 இப்படி அவங்கட சமூகம் இவ்வளோ ஆகிடுவாங்க, எங்கட சமூகம் இப்படி ஆகிடுவாங்க. இது அவங்க அதாவது யோசிக்காம சிந்திக்காம யாரோ அனுப்புறாங்க. எங்கட சகோதரர்களும் உடனடியாக அதை ஃபார்வர்ட் பண்ற, உடனடியா எல்லாத்துக்கும் அனுப்புற, இதுல ஏதாவது உண்மை இருக்குமா? இதுல ஏதாவது யதார்த்தம் இருக்குமா? உலகத்தில் உள்ள நான் நீங்க எல்லாம் ஹயாத்தோடு இருப்போமா? அவங்களுக்கு புள்ள கிடைக்காம இருக்குமா? எங்கடவங்களும் புள்ளைய பெற்றுக்கொள்ளாமையா இருப்பாங்க? மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க ரொம்ப நிதானத்துடன் நடந்து கொள்ளணும், தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். நாங்க ஆக முக்கியம் அவர்களுடன் அன்பாக பண்பாக இரக்கமாக அவர்களுடன் நெருங்கணும். எங்கள்கிட்ட ஏற்பட்ட ஆக பெரிய ஒரு பிரச்சனை தான், எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு இல்லை, இடைவெளி கூடிருச்சு. பெரும்பான்மை சமூகத்தில் ரொம்ப நல்லவர்களும் இருக்கிறாங்க, இந்த இஷ்யூவை அவர்கள் தேவையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு இல்லை, ஒரு அந்நியோன்யம் இல்லை, பழக்க வழக்கங்கள் இல்லை, ஒரு நெருக்கம் இல்லை. அதனால் இஸ்லாத்தை பத்தி விளங்காமல் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கலாம், பௌத்தர்கள் மட்டுமல்ல சிங்களம் பேசுற எத்தனை கத்தோலிக்கர்கள் எத்தனை வீதம் இருக்கிறாங்க. அவர்கள் சிங்களம் தான் பேசுறாங்க, ஆனால் மதத்தால் புத்த மதம் அல்ல, அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்றாங்க. ஆனால் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறாங்க. ஏன்? அவங்களோட பாஷை உண்டு. இன்னைக்கு நாங்கள் தமிழாக பாஷையால பிரிஞ்சிட்டோம். எங்களுக்கு அநேகமானவங்களுக்கு சிங்கள பாஷை தெரியாது, அவர்களுடன் இணைய இயலாது. என்ன எங்களுக்கு தட அந்த பாஷை பிரச்சனை? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனோட நாங்க அவர்களுடன் நெருங்கிறது, அவர்களுடன் இணைகிறது, அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கிறது, அவர்களுக்கு ஆறுதலா முதல்ல இஸ்லாத்தை நாங்க படிக்கிறது, முதல்ல ஹலால் என்ன நாங்க படிக்கிறது, நாங்க விளங்குறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால அவர்களுடன் நாங்க இணையும் பொழுது அவர்களும் எங்களை விலகி கொள்வாங்க. இவங்க சொல்ற மாதிரி பயங்கரவாதமோ தீவிரவாதமோ அந்த மாதிரி ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. எங்களோட பலவர முஸ்லீம்களை நாங்க பார்க்கிறோம், எவ்வளவு நல்லவர்கள், எவ்வளவு பண்புள்ளவர்கள், எவ்வளவு அகலாக்கானவர்கள் என்று எங்களை விலங்கிக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதோட ஆக முக்கியமான ஒன்று, மாற்று மதத்தவர்கள் இந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலமாக இருந்தாலும் அவர்கள் எந்த வகையான திட்டங்களை தீட்டினாலும் இந்த எல்லா திட்டத்திற்கு பின்னால நம்முடைய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய திட்டம் இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய திட்டம் முழு உலகமும் ஒரு பக்கத்துல, ரப்பு அவன் இன்னும் ஒரு பக்கத்துல, அந்த உலகம் அது தோற்று போய்விடும். நம்முடைய ரப்புடைய திட்டம், அவனுடைய சக்தி மிக பயங்கரமானது, மிக பெரியது. அதனால அந்த அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது நாங்கள் தளர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அவன் நாடியதை செய்வான், அவனுடைய உதவி வருவதற்கு என்ன தடை என்று பார்க்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வருதில்லை? முஸ்லிம்கள் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், இவ்வளவு அல்லல் படுகின்றார்கள், ஏன் உதவி வருதில்லை? முதல்ல அதை நாங்கள் ஆராயணும், முதல்ல அதை நாங்கள் தேடணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. எங்கள்கிட்ட இருக்கிற பாவங்களை நாங்கள் விட்டு விடணும், எங்கள்கிட்ட உள்ள தவறுகளை விட்டு விடணும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஜினா செய்யறது தான் பாவம், மதுபானம் அருந்துறது தான் பாவம், அதே மாதிரி குடு அடிக்கிறது தான் பாவம். அதுவும் பாவம் தான். அதே மாதிரி தான் பொய் சொல்றது மிகப்பெரிய பாவம், கைபத் பேசுறது அதை விட பயங்கரமான பாவம், அது கைபத் அசத்தும் என சீனா விபச்சாரத்தை விட கடுமையானது. அதாவது கைபா புறம் பேசுவது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பாவம் அநேகமாக இருக்குது. அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணம், யாரை பற்றியும் தப்பெண்ணம், யாரை பற்றியும் நல்லெண்ணம் இல்ல. முதல்ல மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த குறை சொல்லக்கூடிய அந்த அந்த நடவடிக்கையை விட்டு விடுவோம். வந்தது என்னண்டா, ஏதாவது முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்து விட்டது என்றா பேச்சு இல்லாதவங்க என்னத்தை பேசுவாங்க? அவர் என்ன செஞ்சாரு, அந்த எம்பி என்ன செஞ்சாரு, அந்த மினிஸ்டர் என்ன செஞ்சாரு, ஓட்டு வாங்க எங்கள்கிட்ட வந்தாரு, எங்கட ஊருக்கு வந்தாரா, எங்கட மஹல்லாக்கு வந்தாரா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறை சொல்வதை விடுவோம். அது இஸ்லாமிய நாகரிகம் அல்ல, இஸ்லாமிய பண்பு அல்ல, இஸ்லாமிய குணம் அல்ல. அதன் மூலம் அவர்கள் திருந்த மாட்டாங்க, அவர்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும். எரியில நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி தான். மாற்றமாக குறை சொல்லக்கூடிய அந்த முறையை விட்டு விட்டு நாங்கள் நடக்கக்கூடியதை பார்ப்போம், அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவோம். கடந்த காலத்துடைய தவறுகளை மறப்போம், கடந்த காலத்தில் நடந்த குற்றங்களை மறப்போம், எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை நாங்கள் பார்ப்போம். அதனால யாரையும் நாங்கள் குறை சொல்றதில்லை. அது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் யாரை பற்றியும் பிரசாபம் செய்யறல்ல, யாரையும் குறை சொல்றல்ல, மாற்றமாக அவர்களுடைய நிறைகளை பேசுவோம், அவர்கள் செய்த நலவுகளை பேசுவோம், அவர்கள் செய்த நன்மைகளை பேசுவோம், அவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடுவோம், அவர்கள் செய்த குறைகளை மறந்து விடுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதை விட மிக முக்கியம், நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழுவோம். எங்களுக்குள்ள ரகசியமான எத்தனையோ தவறுகள் இருக்குது. நாங்கள் சமூகத்தில் நல்லவர்களாக இருக்கலாம், நான் உங்களுக்கு முன்னால நல்லவனாக இருக்கலாம், நான் நல்லவனா கெட்டவனா என்பதை என்னை படித்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால நானும் நீங்களும் நல்லவர்களாக இருக்கணும். ரகசியமான பாவங்களை விடணும், வீட்டுக்குள்ள வந்தா கண்ணால ஹராம பார்க்கறதை விடணும், காதால ஹராம பேசுறதை விடணும், வாயால ஹராம சாப்பிட்டதை விடணும், வாயால அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை விடணும், ஹராமான முறையில கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், பணம் ஈட்டுதல், முதலீடு செய்தல், இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்க தூய்மையான உடலுடன், தூய்மையான எண்ணத்துடன் நம்முடைய கைகளை உயர்த்தினோம் என்றால் அல்லாஹ் வெறுங்கரங்களாக எங்களை ஆக்க மாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலம், ஹதரத் சாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை சென்றிருக்கின்றது ஒரு நாட்டுக்கு. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதுறாங்க சாதுக்கு, சாத், நான் உங்களுடன் யுத்தம் செய்யக்கூடிய விரோதிகளை விட மிக அதிகமாக பயப்படுவது உங்களுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் பாவம் செய்வதை. உங்களுடன் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த விரோதிகளுக்கு பாதகமாக உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ்வுடைய உதவி வராது. உங்களுடைய விரோதிகளை விட நான் அஞ்சுவது உங்களுடைய நண்பர்களுடைய பாவம், உங்களோட சகோதரர்களுடைய பாவம். அதனால நீங்க பாவங்கள் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாவங்கள் இருந்து உங்களோட தோழர்களை அதிலிருந்து நீங்க பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அவர்களும் பாவம் செய்யறாங்க, நீங்களும் பாவம் செய்யறீங்க. இப்ப ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில யுத்தம் அல்ல, ஆயுதத்திற்கும் ஆயுதத்திற்கும் மத்தியில யுத்தம், படைக்கும் படைக்கும் மத்தியில யுத்தம். அந்த நேரத்துல யாருட்ட ஆயுதம் கூடுதலோ, யாருடைய படை பெரிதோ, அவர்களை தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு, ஹக்குள்ளில் உள்ளவர்களுக்கு எப்ப உதவி கிடைக்கும் என்றா, அவர்கள் பாவங்களை விட்டும் தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் எத்தனையோ ரகசியமான பாவங்கள் இருக்கலாம், எத்தனையோ நம்முடைய வாலிபு ஆண்கள் பலவிதமான பாவங்களில், எத்தனையோ நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எத்தனையோ வகை வகையான பாவங்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. இது நல்ல சந்தர்ப்பம், நம்முடைய பாவங்களை விட்டு விடுவோம், தௌபா செய்வோம், அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எங்களை நிச்சயமாக அந்த அல்லாஹ் கைவிட மாட்டான். நாங்கள் நிராசையாகிவிடக் கூடாது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வகையான இஷ்யூ வரும். இப்ப கேள்விப்பட்டிருக்கிறீங்க, 17ஆம் தேதி இங்க பெரிய இனமோ நடக்கிறதா, ஆங்காங்கே ஒட்டி இருப்பாங்க. நாங்க பெருசா அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை, சில வேளையில பெருசா நினைப்பாங்க, ஆனா அது சின்னதா நடந்து முடிஞ்சிடும். ஹோண்டு சில பேர் நாங்க தான் பெருசாக்குற, 10,000 பேர் வரப்போறாங்களாமே, 20,000 பேர் வரப்போறாங்களாமே, அப்படி சேர போறாங்களாமே, அப்படி செய்ய போறாங்களாமே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க சில விஷயங்களை சின்னதாக, அது எங்களுக்கு தெரியாத மாதிரி, அதை கணக்கெடுக்காத மாதிரி நாங்க விட்டு விடணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க செய்யற எந்த அமலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நாங்க தொழுகையில் ஓதுற எங்களுடைய ஆகப்பெரிய ஆயுதம் இந்த துஆ. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ ஸிலாஹுல் முஃமின், துஆ தான் முஃமினுடைய ஆயுதம். நான் சொல்லல, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த துஆவுல ஈடுபடுவோம். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றா, உணவும் ஹலாலாக, உடையும் ஹலாலாக, இடமும் ஹலாலாக, வியாபாரமும் ஹலாலாக இருந்தால்தான் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு இஷ்யூ முடிந்தா அடுத்த இஷ்யூ, அது முடிந்தா இன்னும் ஒரு இஷ்யூ. ஆனா நாங்க அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களை அபாயாக்களை பத்தி ஏதாவது பேசிட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க, நாங்க அவசரப்படுறதல்ல, நாங்க ஆத்திரப்படுறதல்ல என்ற குரான்ல நான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்துல, அவர்கள் மூலமாக நீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய புறத்திலிருந்து, இந்த ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுடைய புறத்திலிருந்து, அதன் கசீரன் உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத விடயங்களை செவி மடுப்பீங்க, உங்களோட காதுகள்ல விழும், உங்களோட தாடிகளுக்கு ஏசுவாங்க, உங்களோட தொட்டிகளுக்கு ஏசுவாங்க, உங்களோட அபாயக்களுக்கு ஏசுவாங்க, நம்முடைய ஹலால் ஏன் அல்லாஹ் பாதுகாக்கணும் குரான கூட ஏசுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன கூறுகின்றான், அந்த நேரத்திலும் நீங்க பொறுமையை கையாளணும். சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன சண்டையை மூட்டி அதை நாடலாவிய ரீதியில ஒரு யுத்தமா மாறினா முஸ்லீம்கள் எப்படியாவது ஒதுக்கிடலும், அவர்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சிடலும், கடைகளை நெருப்பு போட்டு பத்த வச்சிடலும், அவர்களை கொஞ்சம் பேர் பாதுகாப்பா நிச்சயமாக அவர்கள் அழிச்சிட்டோம், அவர்களுடைய இந்த கொட்டம் அடக்கி விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க ரொம்ப கவனமா ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்களை பெண்களை அவர்களை தனியா அனுப்புறது இல்ல, இந்த நேரங்கள்ல எங்களை அபாயா போட்ட பெண்மணிகள் அதனால உடுக்காமல், எங்களுடைய ஹைஜாப், எங்களுடைய இஸ்லாமிய உணர்வு, ஹைஜாப் முகம் மூட்டுறது இருக்குது. அநேகமான உலமாக்களுடைய கருத்து, முகத்தை மூடுவது வாஜிப் வெளியில போற நேரத்தில். ஒரு சில உலமாக்களுடைய கருத்து முஸ்தஹப், விருப்பத்தக்கது. யாருமே சொல்லல முகத்தை மூடாதீங்க, உலகத்தில் எந்த இமாமும் சொல்லல, குரானையும் ஹதீஸையும் சொல்லப்படல, முகம் மூடுறது வாஜிப் என்று அநேகமான உலமாக்கள். சில உலமாக்கள் முகத்தை மூடுறது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்கது என்று சொல்றாங்களே தவிர யாருமே முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்லல. மேலான பெரியார்களே, அதாவது நாங்க அவசரப்பட்டு கலெக்டர்ல, நாங்க மூடினத்தை கலெக்டர்ல, சென்ற கிழமை நான் பிரான்ஸ்ல பெரிஸ்ல இருந்தேன், பிரான்ஸ்ல பகிரங்கமாக ஃபேஸ் கவர் பண்றது ஹராம். ஒரு தெருவில் போய் கொண்டிருந்தேன், அப்ப ரெண்டு மூணு பெண்மணிகள் ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டிருந்தாங்க. என்னோட வந்த சகோதரரை கேட்டேன், இது என்ன, இது இந்த நாட்டில் ஃபேஸ் கவர் பண்ணக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த பெண்மணிகள் மூடிக்கொண்டு வராங்களே. இல்லை ஹசரத், இதில் இந்த மொரோக்கோ தூனிஸ்காரவங்க நிறைய வாழ்ற இடம், இந்த பகுதியில் இவங்க மூடுவாங்க, இந்த பகுதிக்கு போலீஸ்காரர்கள் கூட வர பயப்படுவாங்க. இவங்க பொதுவான உதாரணமாக ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் போன்ற இடங்களை போன தொழுந்து கொண்டு போவாங்க, இந்த பகுதியில் மூடிக்கொண்டு தான் போவாங்க. அந்த நாட்டில் கூட இவ்வளவு உறுதியுடன் சட்டம் போடப்பட்டு இருக்கிறாங்க. நாட்டில் அரசாங்க ரீதியா எந்த சட்டமும் இதுவரைக்கும் வரல. ஒரு சில விஷமிகள் சும்மா பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதற்காக வேண்டி நாங்க மசங்கரல்ல, அதற்காக வேண்டி நாங்க பின்வாங்கிறல்ல, எங்க இஸ்லாமிய சின்னங்களை ஒருபோதும் நாங்க விட்டுக் கொடுக்கிறல்ல. நாங்க உறுதியாக இருக்கிற, ஆனால் ஒற்றுமையாக இருக்கிற, அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய அடிப்படையில நாங்க ஒற்றுமையுடன் சேர்ந்து இஸ்லாமிய முறைப்படி செயல் ரீதியாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் எந்தெந்த இடங்கள் அசம்பாவிதங்கள் நடக்கும் உண்டு, ஒரு சின்ன எண்ணம் வந்தாலும் நாங்க அங்க போவதை தவித்துக் கொள்வது, எங்கட பெண்மணிகளை, எங்கட வாலிப இளம் யுவதிகளை அங்க தனியாக அனுப்பாமல் நாங்க ஆண் மகரமான ஆண் பாதுகாப்புடன் அனுப்புவது, இந்த அடிப்படையில ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஊருடைய உங்களுக்கு அடிக்கடி சில அறிவுரைகள் சொல்லப்படும், அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் அனைவருக்குரிய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருள்வாயாக. ரப்பிய ரஹ்மானே, எங்களுக்கு எதிராக என்னென்ன சதிச்சட்டங்களை தீட்டுகின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு நீயே தகுந்த முடிவுகளை கொடுப்பாயாக. அவர்களுடைய எல்லா சதிகளிலிருந்து இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் விசேஷமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. கடைசி மூச்சு வரைக்கும் இஸ்லாமிய உணர்வுடன் தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து அதே அடிப்படையிலே நம்முடைய முடிவும் ஏற்படுவதற்கு நீ செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்ய அர்ஹமர் ரஹீமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.